டாக்டர் சாரதா, உங்களுக்கு வணக்கம் சொல்லி முதல் கேள்வியை நான் முன்வைக்கிறேன். மன நோய் மருத்துவம், ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் சைக்கியாட்ரி. பொதுவாக டாக்டராக படிக்கிறவங்க, மருத்துவராக படிக்கிறவங்க எல்லாம் சைக்கியாட்ரி வந்து உடனடியாக விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி சைக்கியாட்ரி, மனநோய் மருத்துவத்தை பிரதானமான படிப்பாக எடுத்து படித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்களேன்.
நான் வந்து மெடிக்கல் காலேஜ் MBBS படிக்கும்போது கடைசி வருஷம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மனநோய் மனநிலைக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அங்கே போய் பேஷண்ட்ஸை பார்க்கணும், ப்ரொஃபஸர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் கேட்கணும் மாட்டணும். அதுக்காக நான் போயிட்டு இருந்தேன். அப்போ நான் பார்த்தேன், நிறையா பேர் பேஷண்ட்ஸு என்னென்னமோ பேசுகிறாங்க. அவங்க சொன்னது எங்களுக்கு புரியல, நாங்கள் சொன்னது அவங்களுக்கு புரியல, என்னென்னமோ தெரியா, துணி போடுறது இல்லை, கோபம் வருது, அப்படிலாம் இருந்தது. யாருக்கு ஒன்றும் புரியல. அந்த டீச்சருக்கு கூட அந்த காலத்தில் இந்த வியாதியை பற்றி யாருக்கு ஒன்றும் ரொம்ப தெரியல. அதனால் அவங்க கூட எங்களோட ரொம்ப சொல்ல முடியல. ஆனால் இது பார்த்தேன் அவ்வளோதான். அப்ப எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஆர்வத்தை சொல்றது தமிழ்ல, அது வந்துச்சு. அப்புறம் வந்து MBBS எல்லாம் முடிச்சுட்டு சென்னையில மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யும் போது ஒரு ஸ்பெஷல் வார்டில் ஒரு 16 வயசு பொண்ணு பார்த்தேன். புத்தி சரியில்லாம ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்தாங்க. சத்தம் போடுறது, வெய்யறது, அடிக்கிறது, சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதை தூங்க வச்சிடலாம். வேற மருந்து ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில். அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சிம்பத்தி, அனுதாபம் சொல்லுவாங்க தமிழில், இது ரெண்டாவது காரணம். மூணாவது, வியாதியை பற்றி அறியப்படாதது விஷயந்தான். யாருக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. என்ன நடக்க போகுது, ஏதாவது சிகிச்சை இருக்கா, ஏதாவது வருமா, ஒன்றும் தெரியாது. அப்போ இங்கிலீஷ்ல நம்ம தி லியோர் ஆஃப் தி அன்னோன்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்னன்னு பார்க்கலாமே நான் போனேன். நிறைய பேர், ஐயோ அந்த பக்கம் போகாதீங்க, யாருக்கு ஒன்றும் தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டுனாங்க. நான் இது என்னன்னு தெரியணுமே நம்மளுக்கு, அது நினச்சிட்டு தான் நான் சூஸ் பண்ணேன். அப்போ அதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். அந்த காலத்தில் நான் 1955 டைம் அப்போ பேசுகிறேன், அங்கே இந்தியாவில் ஒரு ட்ரைனிங் சென்டரும் கிடையாது. கர்நாடகா ஸ்டேட்டில் பெங்களூரில் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடம் இருந்தது. அங்கே தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே 1955 ஆரம்பிச்சவங்க. ஆனால் என்னே தமிழ்நாடு அரசு 1957 அங்கே டெப்யூட் பண்ணாங்க. ஆனால் அந்த காலத்தில் எல்லாம் எந்த குடும்பவங்க, அப்பா, எல்லாரும், என்னுடைய சொந்தம் ப்ரொஃபஸர்ஸ் சொன்னாங்க, ஏன் இதுக்கெல்லாம் போகிற அவசியம் இல்லை, நல்ல ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கே, கார்டியாலஜி, நியூரலஜி எல்லாம், அதை போவாதே போவாதேன்னு சொன்னாங்க எங்கிட்ட. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்து போகிறதுக்கு. அதனால தான் அது நான் சொன்னேன், இந்த மூணு காரணம்.
இப்போ சைக்கியாட்ரியில், இந்த மனநோய் மருத்துவத்தில் நீங்கள் எத்தனையோ கேசஸ், எத்தனையோ நோயாளிகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க. எந்த ஏதாவது நோயாளியை பார்த்து ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நினச்ச மாதிரியோ அல்லது சவாலாக இருந்த மாதிரியோ அப்படி எதுவும் நடந்ததா? அது மாதிரியான சம்பவங்களை சொல்லுங்களேன்.
சொல்றது இருந்தா எல்லா கேஸும் ஒரு சேலஞ்சு. எல்லா கேஸும் யோசிச்சு பாருங்க. பேஷண்ட்டு வயசு என்ன, சின்ன வயசு 15-16 நினைச்சு, இவங்களே பார்த்தா என்ன செய்யறது, இவருடைய ஃபியூச்சர் என்ன, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், லைஃப் பூரா அந்த ட்ரீட்மெண்ட் போனோமா, இவங்க வந்து படிக்கிற ஆளாக இருக்கலாம், இல்லாட்டி வேலை செய்கிற ஆளாக இருக்கலாம், எந்த ஏதானாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரிப்பட்டு ரெண்டாவது அது வியாதி வரக்கூடாது, அதுவும் நம்ம கவனிக்கணும். ஒரு ட்ரீட்மெண்ட் சாதாரண ஒரு வியாதிக்கு ஒரு சிகிச்சை கொடுத்தா அது சரியானா சரி, விட்டுறது அப்புறம். இங்கே நம்ம ஃபாலோஅப் பண்ண வேண்டியிருக்கு. அப்பப்போ கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லிட்டு எப்பாவது வந்து பார்க்கணும், ஏதாவது இருந்தான்னு சொல் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ என்ன ஆகப்போகுது, அது ஒன்று. ரெண்டாவது, அதே வியாதியில் வேற வியாதி கூட இருக்கலாம். நம்ம மனநோய் இருந்தால் கூட அது கூட ஒரு டிபி இருக்கலாம், வேற ஏதாவது வியாதி கூட இருக்கலாம். ரெண்டு வியாதி ட்ரீட் சிகிச்சை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேற இந்த குடும்பத்தை பற்றி சேலஞ்சு. இந்த குடும்பம் அவங்க சொந்தக்காரருக்கு இந்த மனநோய் இருக்குன்னு எடுத்துக்குவாங்களா, ஒத்துக்குவாங்களா, நிறைய பேர் அது அவங்களுக்கு அது ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து மனநோய் ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு கர்மம் செய்து போன கர்மம் அதில் ஜீவத்தில், அதனால தான். இல்லாட்டி மந்திரம் தந்திரம் அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு பூஜை செய்தா சரி ஆகும் சொல்லி, இல்லாட்டி வேற மாதிரி சிகிச்சை ஆயுர்வேதா ஹோமியோபதி சித்தா இல்லாட்டி நம்ம யோகா ரேக்கி இதெல்லாம் என்னென்னோ இது ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்குள்ள 2-3 வருஷம் போயிட்டு தான் பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட வந்து சேரும். அவ்வளோ லேட்டாக வந்தா லேட்டாக தானே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், கொடுக்க முடியும். அப்போ அதோடைய ரிசல்ட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. அது ஒரு ப்ராப்ளம், குடும்பத்தோட ப்ராப்ளம். குடும்பத்துக்கு என்ன ப்ராப்ளம், இவங்களை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், எப்போதும் யாராவது இருக்கணும் கூட. ஆஸ்பத்திரி கூட்டின்னு போகிறதுக்கு மருந்து சரியாக சாப்பிட்றாங்க பார்த்து, அவன் வீட்டில் சாப்பாடு சரியாக சாப்பிட்ற, எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வேணும். அப்போ குடும்பத்தில் ஒரு ஆள் அவங்க லைஃப் இதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொரு குடும்பமும் பார்த்தா ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்குது. அப்புறம் இங்கே எங்கே தங்கியிருக்காங்க, ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம், எப்படி போகிறது, எப்படி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது சிகிச்சை, அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று என்னன்னா மருந்துங்க. அந்த காலத்தில் நான் ஆரம்பிக்கும் போது ட்ரைனிங் டைமில் நான் சொன்னேன்னே, அந்த காலத்தில் ஒரே ஒரு மருந்தாக இருந்தது, குளோர்ப்ரோமசின் சொல்லிட்டு. இப்போ நிறையா மருந்தெல்லாம் வருது, நிறையா மருந்து இருக்குது, ஆனால் மருந்தெல்லாம் ரொம்ப விலை பெருசு. இப்போ பேஷண்ட்டுக்கு ஆஸ்பத்திரி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, மருந்தை எழுதி கொடுத்தா அது வாங்கிறதுக்கும் பணம் காசு இல்லாமல் இருக்கலாம். கடைசியில் ரொம்ப முக்கியம் கலங்கம்னு சொல்லுவாங்க, சொசைட்டி ஸ்டிக்மா, ஸ்டிக்மா இதான பெரிய பெரிய ப்ராப்ளம் சேலஞ்சு எல்லா இடத்துலையும் இருக்கும். அது
இப்போ நீங்கள் ஸ்டிக்மான்னு சொன்னீங்க, அதாவது சமூகத்தில் வந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால அதை மோசமாக ரொம்ப கெட்ட விஷயமாக கருதுறது, அதுதான் ஸ்டிக்மான்னு சொல்லலாம். அப்படியான இந்த ஸ்டிக்மாவை வந்து களையறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க டாக்டர்?
எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டிக்மா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்போ அவங்க எல்லாம் என்னென்ன செய்யறாங்க, நிறைய ஒவ்வொரு விதமா ட்ரை பண்றாங்க, ஒன்னும் நடக்கிறது இல்லை, அது எப்ப போகும். ஆனா ஒன்னும் நான் சொல்லலாம், நான் ஆரம்பிக்கும் போது இந்த வேலை ஆரம்பிக்கும் போது 1957-59 எப்படி இருந்ததோ இப்ப எப்படி இருக்கோ நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி வர்றாங்க, ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்றாங்க, ஜாஸ்தி ஆளுங்க இருக்கு இந்த ஸ்பெஷாலிட்டியில, அதெல்லாம் இருக்குது. அப்ப அதனால மெதுவா மெதுவா போயிடும்னு நினைக்கிறேன், ஒன்றும் ஸ்பெஷலா செய்யறதுக்கு இல்லை.
இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல தமிழக அரசு ஏதோ செஞ்சுட்டு இருக்கு சரி, ஆனா இப்ப தமிழ்நாட்டுல வந்து நிறைய பிரைவேட் தனியார் மருத்துவமனைகள் வந்து நிறைய இருக்கு இல்லையா? அப்ப தனியார் மருத்துவமனைகள்ல இந்த மனநோய் சைக்கியாட்ரி இது சம்பந்தமாக நிறைய மருத்துவ சிகிச்சைகள் நடக்க என்ன?
இப்போ எப்படின்னா பிரைவேட் சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கு, அவங்க வீட்டிலே பார்த்து செய்யறது. அப்புறம் பிரைவேட் டாக்டர்ஸ் வந்து ஆஸ்பத்திரி கட்டிட்டு அங்கேயும் பார்க்கறதுக்கு இருக்குது. இப்போ என்ஜிஓஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லி கவர்மெண்ட் அரசும் நிறைய அதெல்லாம் செய்யறாங்க, ஆனால் கூட இது போராது. ஏன்னா இந்த வியாதி நம்ம டைம் கன்சியூமிங் சொல்றது இல்லை, ரொம்ப டைம் பிடிக்கும் எல்லாத்துக்கும், எல்லாம் பேசுறதுக்கு, மருந்து கொடுத்து இது கவனிக்கிறதுக்கு, குடும்பத்தை பேசிட்ட பேசுறதுக்கு, குடும்பத்தை நம்ம எஜுகேட் பண்ணோம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அந்த வியாதி என்ன எப்படி என்ன அர்த்தம் எல்லாம் அவங்களுக்கு அது புரியணும். பேஷண்ட்டு சில டைம் ஆஸ்பத்திரிக்கு வராது, அது போய் கவனிக்கணும், வீட்டில் போய் கவனிக்கணும், நிறைய ஆளுங்க வேணாம் இதுக்கு, அது கிடையாது நம்மளுக்கு.
இப்போ இவ்வளோ நேரமாக சைக்கியாட்ரி மனநோய் மருத்துவம் அது பற்றி தான் நிறைய சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களை பற்றி சொல்லவே இல்லை. சொல்லுங்களேன், உங்களை பற்றி சொல்லுங்கள். இந்த ஔவையார் விருது வாங்கியிருக்கிறீங்க, கௌரவமான விருது, இந்த விருது உங்களுக்கு இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு, எப்படி உணர்றீங்க, ஹவு டு யூ ஃபீல், எப்படி எப்படி இருக்கு சொல்லுங்களேன்.
என்னை பற்றி நான் சும்மா எம்பிபிஎஸ் படிக்க போனேன், அப்போ இதெல்லாம் பார்த்து அப்போ இந்த ஸ்பெஷாலிட்டி எடுத்து எல்லாம் எனக்கு வேண்டியது தான் நான் செய்து, எனக்கு என்ன ஆசையாக இருக்குதோ அந்த மாதிரி செய்துட்டு எப்படியோ வந்துட்டு வர்றேன். ஒரு ஆளை ஒரு பெரிய காட்டுக்கு முன்னாடி வச்சு போங்க, இங்கேருந்து இந்த காட் பூரா போயிட்டு அடுத்த காட்டு வரைக்கும் போங்க சொன்னா, ஒரு வழி மாத்திரம் கொடுத்துட்டு என்ன நடக்கும், அந்த வழி எடுத்து என்னுடைய வழி குளோர்ப்ரோமசின் முதல் தெரிஞ்ச மருந்து அது வச்சுட்டு மெதுவாக 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 போய் கொஞ்சம் தண்ணி தெரியுது தண்ணி குடிக்கலாம், வேற எங்கேயாவது போய் கொஞ்சம் பழம் தெரியுது அது சாப்பிடலாம், அப்படியே கடைசியில் வரைக்கும் போய் 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 ஒரு அளவுக்கு வந்திருக்கு. நான் என்ன நினைச்சேன், ஒன்றும் புரியாத ஒரு ஆளை வச்சு இந்த நிலைக்கு வந்து நல்லாயிட்டு சொன்னது புரியுது, படிக்கிறாங்க இல்லாட்டி வேலை செய்கிறாங்க, வேலை செய்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவங்களே கொண்டு வரணும். அதனால தான் என்னுடைய ஆசை, நம்ம ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க, ஒரு வியாதி இருந்தா, ஒரு டியூபர்குலோசிஸ் இருந்தா, இரும்பல் இருக்கு, ஜுரம் இருக்கு, அது இருக்கு, எல்லாம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம விட்டுடுறோம் அவங்களே. அவங்களே போய் குடும்பத்தை ஹெல்ப்பும் கவர்மெண்ட் ஹெல்ப்பும் எல்லாம் ஏதாவது வியாதி வேலை கிடைச்சி அப்படி சர்வைவ் பண்ணுறாங்க. இந்த பேஷண்ட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சிம்டம்ஸ் எல்லாம் போன பிற்பாடு அவங்க சும்மா இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க, இல்லாட்டி வேலை செய்ய மாட்டாங்க, சம்பாதிக்க மாட்டாங்க, குடும்பத்தை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க தான் நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணணும். ரீஹாபிலிட்டேட்னு சொன்னால் இந்த வியாதி முன்ன எப்படி இருந்ததோ இவர் அந்த நிலைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க இதாக்கணும், சரியாக்கணும், அந்த நிலைக்கு போகணும். ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சும்மா சிம்டம்ஸ் மாத்திரம் போனால் போகாது, அந்த நிலைக்கு, அதுதான் ரீஹாபிலிட்டேஷன் பேர். அதில் தான் எனக்கு ரொம்ப மனசு வச்சுட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த அவையார் அவார்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் எனக்கு கிடைச்சது சந்தோஷம் இல்லை. என்னன்னு சொல்கிறேன்னா, இந்த ஸ்பெஷாலிட்டி ஹெல்த் மினிஸ்ட்ரியில் ரொம்ப ப்ரையாரிட்டி கிடையாது, லோ ப்ரையாரிட்டி. லோ ப்ரையாரிட்டியாக இருந்தால் கூட அதனால தான் லோ ஃபண்டிங், ஃபண்டிங் இல்லை, பணம் இல்லை. அப்புறம் வந்து எம்பிபிஎஸ் படிக்கும்போதே ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இந்த சப்ஜெக்ட் மெதுவாக ஒரு விதமாக ஒரு விதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ட்ரைனிங் இல்லை சைக்கியாட்ரியில் எம்பிபிஎஸ்ல. எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னா அது படிக்காதேப்பா, வேண்டாப்பா, அது இல்லாமல் நம்ம பாஸ் பண்ணலாமே எம்பிபிஎஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கடைசியில் என்ன ஆகுதுன்னா, டாக்டர்ஸுக்கே புது 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 டாக்டர்ஸுக்கு இதை பற்றி ரொம்ப கம்மி தான் தெரியும். ரெண்டாவது, இந்த ஹெல்த் இந்த டிபார்ட்மெண்ட்டில், சைக்கியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் கன்சல்டன்ட்ஸ் கம்மி, ரெசிடென்ட்ஸ் கம்மி, ஸ்டாஃப் நர்சஸ் கம்மி, சைக்காலஜிஸ்ட் கம்மி, சோஷியல் ஒர்க்கர்ஸ் கம்மி, ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் கம்மி, எல்லாரும் கம்மி தான். இப்போ எப்படி மேனேஜ் பண்ண முடியும் இவ்வளோ பேஷண்ட்ஸை? அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ, இப்போ ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்காங்க, சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கு இப்போ, இல்லைங்க நான் சொல்லல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த அவையார் அவார்டு எனக்கு இல்லை, என்னுடைய சப்ஜெக்டுக்கும் அதில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த பேஷண்ட்ஸுக்கும் தான் இந்த அவார்டு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
மிக நன்றி டாக்டர் சாரதா, ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள், நல்ல பணி செய்கிறீங்க. இந்த ஔவையார் விருது வழங்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மனநோய் மருத்துவங்கிறது நம்ம சமூகத்தை பொறுத்தளவில் நிறைய பேர் வந்து அதை பற்றிய, நீங்கள் சொன்னது மாதிரி ஸ்டிக்மா, அதை பற்றிய ஒரு தவறான ஒரு எதிர்மறையான எண்ணத்தை கொண்டிருக்கிறாங்க. இது மாதிரியான விருதுகள் வந்து நிச்சயமாக அதை தகர்க்க பயன்படும். அந்த வகையில் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.
தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.